ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ. ஸ்ரீ சிவமகாபுராணம் ஆறாவதான கைலாச சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 13. ஸ்ரீ முருகன் கூறுகிறார், வாமதேவரே, இவ்வாறு மும்முறை பிராணாயாமம் செய்த பிறகு மாத்தியான்னிக காலத்திற்கான ஸ்நானத்தை செய்து சந்தனம் புஷ்பம் அட்சதை முதலிய பூஜைக்குரிய பொருள்களை எடுத்துக்கொண்டு தென்மேற்கு மூலையான நிருதி கோணத்தில் கணானாந்தாய் என்கிற மந்திரத்தின் மூலம் கணபதியை ஆவாகனம் செய்ய வேண்டும். அதன் பின்வருமாறு கணேசமூர்த்தியை தியானிக்க வேண்டும். திருத்த சிவந்த திருமேனி, திருமேனியில் நிறைய திரு ஆவரணங்கள், 4 திருக்கரங்களிலும் முறையே பாசம் அங்குசம் அக்ஷமாலை வரதமுத்திரை, இவ்வாறு தியானித்து பூஜித்து பாயசம் அப்பம் தேங்காய் பானகம் முதலியவற்றை நிவேதனம் செய்ய வேண்டும். அதன் பின் தாம்பூலம் தந்து நீராஜனம் செய்து தண்டனிட்டு வணங்கி தன் காரியம் இடையூறிந்தி மங்களமாய் முடிய வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். இதன் பின் தனது கிரிஹ்ய சூத்திரத்தின்படி உபாசனம் செய்து ஆஜ்ய பாகம் வரை முடித்து அக்னிதேவருக்கு சம்மதமான ஸ்தானி பாகம் என்கிற ஹோமத்தை செய்ய வேண்டும். இங்கே உரையாசிரியனுடைய குறிப்பாக செலவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அக்னியில் தரக்கூடிய 4 ஆகுதிகளில் முதல் 2 ஆகுதிகள் ஆகார ஆகுதிகள் என்றும் பின்னன் 2 ஆகுதிகள் ஆஜ்யபாக ஆகுதிகள் என்றும் அழைக்கப்படும். ஆகார ஆகுதிகள் பிரஜாபதி இந்திரன் என்கிற இருவர்களை குறித்தன. ஆஜ்யபாக ஆகுதிகள் அக்னி சோமன் ஆகிய இருவர்களை குறித்தன. மீண்டும் நாம் தொடர்கிறோம். ஸ்தானிபாகம் என்கிற ஹோமத்தை செய்த பிறகு பூஸ்வாகா என்கிற ரிக்னால் பூர்ணாகுதி ஹோமம் செய்து ஹோமத்தை முடிக்க வேண்டும். அதன் பின் பிற்பகல் வரை சோம்பலின்றி காயத்ரி மகாமந்திரத்தை ஜபிக்கவும். பின் சாயங்காலம் ஸ்நானம் செய்து சந்தியாமந்திரம் முடித்து மாலையில் செய்ய வேண்டிய உபாசனத்தையும் முடித்து மௌனமாக குருவின் கட்டளையை பெற்று ஹவிஸ் என்கிற கஞ்சி வடிக்காமல் சாதம் சமைத்து பின் அரசங்குச்சி அதாவது சமைத்தினால் நெய் கிருதசாதம் ஆகிய 3 தனித்தனியாக ஸ்ரீ ருத்ர சூக்தம் சத்யோஜாதம் முதலிய 5 மந்திரங்கள் சொல்லி ஹோமம் செய்க. இப்பொழுது வேள்வித்தீயில் ஸ்ரீ உமாமகேஸ்வரரை தியானிக்க வேண்டும். அதன் பின் உமையம்மையை தியானித்து கௌரீர் மிமாய சலினானி தக்ஷேத்யேகபதி த்ரிபதி சாசுதுஷ்பதி அஷ்டாபதி நவபதி பபூவ் ஸ்ரீ சகஸ்ரா அக்ஷரா பரமே வ்யோமன்ன என்கிற மந்திரத்தோடு ஸ்வாஹா என்கிற பதத்தையும் சேர்த்து 108 முறை ஆகுதி தந்து அதன் பின் அக்னயே ஸ்ரஷ்டகிருதே ஸ்வாஹா என்கிற மந்திரத்தினால் ஓர் ஆகுதி செய்க. இவ்வாறு செய்த பிறகு துறவு மேற்கொள்பவர் அக்னிக்கு வடக்கில் ஓர் ஆசனம் அமைத்து அதாவது முதலில் தருப்பை புல் ஆசனம், அதன் மேல் மாந்தோல், அதன் மேல் வெள்ளைத்துறை போட்டு அதன் மேல் அமர்ந்து ஒன்றுபட்ட மனதுடன் விடியும் வரை மௌனமாக இருந்து காயத்ரி ஜபம் செய்ய வேண்டும். அதன் பின் காலையில் நீராடி சக்தி அற்றவர்களாக இருப்பின் விபூதியை தடவிக்கொள்ளலாம். அதற்கு விபூதி ஸ்நானம் என்று பெயர். பின் மேற்கூறிய அக்னியிலேயே சருவை அதாவது ஹவிஷான சாதத்தை தயார் செய்து அதில் நெய் சிறிதளவு விட்டு அபிகாரம் செய்து அதை அக்னியின் வடக்குப்புறம் 2 தர்ப்பணப் பொருட்களை கீழே நுனியாக போட்டு அதன் மேல் வைக்கவும். அதன் பின் பூபுவஸ்வஹா என்கிற 3 வியாகிரி மந்திரங்களும் ஸ்ரீ ருத்ரசுத்தமம் சத்யோஜாதம் முதலிய முதலான 5 மந்திரங்களும் ஜபித்து பின் அதே மந்திரங்களை கூறி முன்னைத்துள்ள சருவான சாதத்தால் ஹோமம் செய்யவும். மனதை மட்டும் சிவனாரது திருவடிகளிலேயே லயித்திருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும். பின் பிரஜாபதி இந்திரன் விஸ்வேதேவர் பிரம்மா முதலியவர்களுக்கும் ஒவ்வொரு ஆகுதி தருவோம். அவ்வாறு ஹோமம் செய்யும் போது ஓம் பிரஜாபதியே நம ஸ்வாஹா, ஓம் இந்திராய நம ஸ்வாஹா என்று முதலில் ஓம் என்று முடிவில் நமஹா ஸ்வாஹா என்றும் சேர்த்து 4வது வேற்றுமையில் சொல்ல வேண்டும். பின் புண்ணியாக வாசனம் செய்து ஓம் அக்னயே ஸ்வாஹா என்று அக்னிக்கு ஓர் ஆகுதி தருவோம். இதற்கு அக்னிமுகாந்தம் என்ற பெயர். அதன் பின் ஓம் பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா என்ற 5 மந்திரங்களினால் சருவு எடுத்து ஹோமம் செய்யவும். அதன் பின் அக்னயே ஸ்ரஷ்டகிருதே ஸ்வாஹா என்று ஓர் ஆகுதி தருவோம். பின் ஸ்ரீ ருத்ரம் மற்றும் ஈசான சர்வ வித்யானாம் முதலிய 5 மந்திரங்களையும் மகேசகா முதலிய 4 வியூக மந்திரங்களையும் ஜபிக்கவும். இவ்வாறு செய்தபின் தன்னுடைய வேதசாகையில் கூறியபடி மற்ற அந்தந்த தேவதைகளையும் குறித்து ஆகுதி தந்து பின் விரஜா ஹோமத்தை செய்ய வேண்டும். இவ்வுடன் 26 தத்துவங்களை கொண்டது. அவை அனைத்தும் தூய்மை பெற வேண்டி விரஜா ஹோமத்தை செய்ய வேண்டும். என் உடலில் இருக்கும் 26 தத்துவங்களும் தூய்மை பெறட்டும் என்று கூறி ஹோமம் செய்ய வேண்டும். இப்படி செய்கையில் ஆத்ம தத்துவம் தூய்மை பெற ஆருணகேது மந்திரங்களை கூறி பிருத்வி முதலிய தத்துவத்திலிருந்து புருஷ தத்துவம் முடிய உள்ள அனைத்து தத்துவங்களும் தூய்மை பெறுவதன் பொருட்டு நெய்யோடு கூடிய சர்வை ஹோமம் செய்ய வேண்டும். அப்பொழுது சிவபிரானின் திருவடிகளையே தியானித்த வண்ணம் மௌனமாக ஹோமம் செய்ய வேண்டும். இதிலே ஆசிரியரின் குறிப்பாக தத்துவ சுத்திக்கு தனித்தனி வாக்கியமாக சொல்ல வேண்டும். பிருத்திவியாபஸ்தேஜோ வாயுரா கோசோமே சுத்தியதாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா போயா யஸ்வஹா என்று கூறி சமித்து நெய்சரு ஆகியவற்றால் 40 ஆகுதிகள் செய்ய வேண்டும். இதே போல அனைத்து தத்துவங்களுக்கும் அதன் பெயரை சேர்த்து சொல்லி ஹோமம் செய்ய வேண்டும் என்று குறிப்பு தருகிறார். தொடர்கிறோம். பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம் என்பன பிருத்வி முதலிய 5 தத்துவங்கள். அதாவது பிருத்வி பஞ்சகம். சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் என்பன சப்த பஞ்சகம். வாக் பாணி பாதம் பாயு உபசதம் என்பன வாக் பஞ்சகம். ஸ்ரோத்ரம் அதாவது காது, நேத்ரம் கண் நாசிகா மூக்கு, ரசனா நாக்கு தொக்கு தோல், இவை ஸ்ரோத்ர பஞ்சகம். பின் தலை அள்ளைப்புறம் முதுகு வயிறு என்கிற நான்குடன் முழங்காலையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதன் பின் தோல் முதலிய ஏழு தாதுக்கள். பிராணன் அபானன் வியானன் முதானன் சமானன் என்கிற ஐந்து வாயுக்களும் பிரஞ்ச பிராணன்கள் எனப்படும். அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்கிற ஐந்து கோஷங்கள். இவை தவிர மனம் சித்தம் புத்தி அகங்காரம் கியாதி அதாவது புகழ், சங்கல்பம் அதாவது எண்ணம், குணம் பிரகிருதி புருஷன். மேலும் துய்க்க வேண்டும் என்கின்ற நியதியை கொண்ட புருஷனுக்கு அதை துய்க்கும் பொழுது அதை அனுபவிக்கும் பொழுது உள்ள ஐந்து அந்தரங்க சாதனங்களை தத்துவ பஞ்சகம் என்பர். அவை நியதி காலம் ராகம் வித்யை கலை என்பனவாகும். இவை ஐந்தும் மாயையிலிருந்து தோன்றுவன. மாயாந்து பிரகிருதி வித்யாத் என்கிற ஸ்ருதியில் பிரகிருதியையே மாயை என்கின்றனர். இதிலிருந்துதான் இந்த தத்துவங்கள் தோன்றின என்பதில் அணு அளவும் ஐயவில்லை. காலத்தின் இயல்பு நியதி என்கிறது ஸ்ருதி. இந்த நியதி வழி ஐந்து தத்துவங்களும் பஞ்சகஞ்சுகம் அதாவது ஐந்து மறைப்புகள் எனப்படும். இந்த ஐந்து தத்துவங்களை அறியாதவன் வித்வானானாலும் அவன் மூடனே. நியதி பிரகிருதியை காட்டிலும் தாழ்ந்தது. புருஷன் பிரகிருதியை விட உயர்ந்தவன். காகத்தின் ஒரே கண் அதன் இரு வழிகளிலும் சுற்றி வருவது போல் புருஷனும் பிரகிருதி நியதி என்கிற இரண்டு பக்கமும் என்கிற இரண்டின் பக்கமும் நிற்கிறது. இதை வித்யா தத்துவம் என்பர். சுத்த வித்யை மகேஸ்வரன் சதா சிவன் சக்தி சிவன் என்கிற ஐந்தும் சிவ தத்துவமாகும். அந்தனரே பிரஜானம் பிரம்ம என்கிற மகாபாக்கியம் சிவ தத்துவத்தையே தான் குறிக்கிறது. முனிவரே, பிருத்திவி முதல் சிவன் வரையிலான ஒவ்வொரு தத்துவங்களையும் முறையே அதனதன் காரணங்களுடன் இணைத்து அவற்றை தூயதாக்கவும். ஒன்று பிருத்திவி முதலிய ஐந்து, இரண்டு சப்தம் முதலிய ஐந்து, மூன்று வாக் முதலிய ஐந்து, நான்கு ஸ்ரோத்ரம் முதலிய ஐந்து, ஐந்து சிரஸ் முதலிய ஐந்து, ஆறு தொக் தோல் முதலிய ஐந்து, ஏழு பிராணன் முதலிய ஐந்து, எட்டு அன்னமய கோஷம் முதலிய ஐந்து, ஒன்பது மனம் முதல் புருஷன் வரையிலான ஒன்பது தத்துவங்கள், பத்து நியதி முதலிய தத்துவ பஞ்சகம் அதாவது பஞ்சகஞ்சுகம், பதினொன்று சிவ தத்துவம் ஐந்து என்று இவை பதினோரு வர்க்கங்கள். இந்த பதினோரு வர்க்கத்தின் மந்திரங்களின் முடிவில் பரஸ்மை சிவ ஜோதிஜே இதன் நமமா என்கிற வாக்கியத்தையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் தனது குறிக்கோளை துரத்தலை கூறுகிறது. இதன் பின் விவித்யா மற்றும் கர்ஷோக்க என்று தொடங்கும் மந்திரங்களின் முடிவில் அதாவது விவித்யாயை ஸ்வாகா கர்ஷோத்காய ஸ்வாகா என்பதன் முடிவில் இந்த ஆகுதி எனதல்ல என்கிற தன் குறிக்கோளை துரத்தலை கூறுவதற்காக வியாபகாய பரமாத்மனே சிவ ஜோதிஷே விஸ்வபூதக சனோத் சுகாய பரஸ்மை தேவாய இதன் நமமா என்று கூற வேண்டும். அதன் பின் உத்திஷ்ட பிரம்மணஸ்பதே தேவயந்தஸ்வேமகே உபப்ரயந்து மருதா சுதானவ இந்திர பிராசுர்பவாச சா என்கிற மந்திரத்தை கூறி முடிவில் விஸ்வரூபாய புருஷாய ஓம் ஸ்வாஹா என்று சொல்லி ஆகுதி தந்து லோகத்ரய வியாபினே பரமாத்மனே சிவாயேதன் நமமா என்று கூற வேண்டும். அதன்பின் தனது வேதசாகையின் முறைப்பிடிப்பின் செய்ய வேண்டிய சடங்குகளை முடித்து நெய்யோடு சேர்த்து ஹோமம் செய்த மீதமிருந்த சர்வை அதாவது சாதத்தை சாப்பிட்டு ஆஜமனம் செய்து பின் இந்த ஹோமங்களை நடத்தி தந்த ஆச்சாரியருக்கு தங்க முதலிய தட்சிணைகளை முடிந்த அளவு தந்து அவரது ஆசையை பெற வேண்டும். இதன் பின் பிரம்மாவை தன்னிருப்பிடம் செல்லுமாறு வேண்டி அவரை யதாஸ்தானம் செய்து உபாசனை சம்பந்தமாக காலை வேளையில் செய்ய வேண்டிய ஹோமங்களை செய்ய வேண்டும். இதன் பின் சம்மா சிஞ்சந்து மரதா சமிந்திர சம் பிரஹஸ்பதிஹி சம்மாயமக்னிஹி சிஞ்சத் வாயுஷாச்ச தனேனச்ச பலேனச்ச ஆயுஷ்மந்தம் கரோதுமா அதாவது மருத்கணங்கள் இந்திரன் பிரஹஸ்பதி அக்னி முதலிய தேவதைகள் மங்களங்களை மழை போல் என்மேல் பொழியிட்டும் இந்த அக்னி தேவர் நீண்ட ஆயுள் மெய்யறிவு செல்வம் நல்ல உடல் வலிமை முதலியன அளித்து என்னை நீண்ட நாள் வாழுமாறு அருள் புரியட்டும் என்கிற மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அதன்பின் யாதே அக்னே யஜ்யா தனுஸ்தயே ஹ்யாரோஹாத்மாத்மனாம் என்று சொல்லும்படியான மந்திரத்திலே ஏ அக்னி தேவனே, வேள்வியில் தோன்றக்கூடிய எந்தவும் அது சுரூபம் உண்டோ அதே சுரூபத்தில் நீர் இங்கு வந்து அருள்வீர். மேலும் எனக்காக மனிதர்கள் பயன் கொள்ளும் சாதன சம்பத்துக்களை அதாவது பணம் முதலியவற்றை உற்பத்தி செய்து எனது ஆன்மாவில் உமது ஆன்மஸ்வரூபத்துடன் விளங்குவீர். நீர் வேள்வியின் சுரூபமாக ஆகி எனது காரணமான வேள்வியில் வந்து சேர்வீர். ஜாதவேதசே, நீர் பூமியில் தோன்றி உமது நிஜ நிலையில் இங்கு வந்தருளச் செய்வீர் முதலிய மந்திரங்களை கூறி கையை அக்னியில் காட்டி சூடு செய்து அதனால் அந்த அக்னியை இரண்டர இரண்டற்ற நிலையான தனது ஆன்மாவில் இரண்டறக்கலக்கச் செய்க. அதன் பின் காலையில் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனத்தை முடித்து சூரியோபசான உபஸ்தானம் செய்து நீர்நிலை சென்று தொப்புள் அளவு நீரில் நின்று மனதை ஒருநிலைப்படுத்தி மனமகிழ்ச்சியோடு வேத மந்திரங்களை ஜபிக்கவும். அங்கு நீரை கையில் எடுத்துக் கொண்டு ஆசு சிசானஹா என்கிற சூக்தத்தை கூறி சர்வாபிய தேவதாபிய ஸ்வாஹா என்று கூறி அந்த நீரை கீழே விட வேண்டும். அதன் பின் துறவரம் மேற்கொள்வதற்கான சங்கல்பத்தை அதாவது உறுதிமொழியை கூறி இரு கைகளிலும் நீரெடுத்து அதை மூன்று முறை கீழே விட வேண்டும். அப்பொழுது ஓம் ஏஷஹபா அக்னிஹி சூர்யஹ பிராணம் கச்சஸ்வாஹா ஓம் ஸ்வாம் யோனிம் கச்சஸ்வாஹா ஓம் ஆபோவை கச்சஸ்வாஹா என்று கூறுக என்கிறார் தர்மசிந்துக்காரர். துறவு மேற்கொள்பவன் அக்னிஹோத்ரியாக இருப்பின் அவன் முன்பு தயார் செய்து வைக்கப்பட்ட அக்னியில் பிராஜாபத்திய இஷ்டியை செய்து பின் வேதோக்தமான வைஸ்வானர ஸ்தாலீபாக ஹோமத்தையும் செய்து அதில் தனது என்பவை அனைத்தையும் தானம் செய்ய வேண்டும். பிராஜாபத்திய இஷ்டி என்பது எதிர்ஷ்டம் எச்ச பூர்த்தம் எச்சாபத்தியநாபதி பிரஜாபதோ தன் மனசி ஜுஹோமி விமுக்தோகம் தேவகல்பிஷாத் ஸ்வாஹா என்று கூறினைக்கு நான் ஹோமம் செய்து இதம் பிரஜாபதியே நமமா இது பிரஜாபதிக்கு எனக்கில்லை என்று உத்தேச தியாகம் செய்க என்பதே. முன் கூறியவாறு அக்னியை தன்னில் எரிட்டுக் கொண்டு அதாவது அக்னி தன் இதயத்தில் வந்து அமர்ந்ததாக எண்ணிக்கொண்டு அவன் வீட்டை விடுத்து வெளியேற வேண்டும். அதன் பின் முனிவர்களே அவன் பின்வருமாறு பின் கூறியவாறு சாவித்திரியான காயத்ரியை தன்னுள் ஏற்க வேண்டும். ஓம் பூஹு சாவித்ரீம் பிரவேசயாமி ஓம் தத் சவித்ருபரேண்யம் ஓம் புவகா சாவித்ரீம் பிரவேசயாமி பர்கோ தேவஸ்ய தீமகி ஓம் ஸ்வஹா சாவித்ரீம் பிரவேசயாமி தியோயோன பிரச்சோதயாத் ஓம் பூர்பவஸ்வ சாவித்ரீம் பிரவேசயாமி தத் சவித்ருபரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் என்கிற வாக்கியங்களை மனதுருகி கூற வேண்டும். மனதை சலிக்கிவிடக் கூடாது. அப்பொழுது காயத்ரி தேவியை தியானிப்படி எப்படி என்பதை கேள். ஸ்ரீ காயத்ரி தேவி சிவபிரானது திருமேனியில் இடதுபுறத்தை சார்ந்து விற்றிருக்கிறார். ஐந்து திருமுகங்களும் பத்து திருக்கரங்களும் கொண்டவள். திருக்கண்களோ பதினைந்து. ஒளிரும் ரத்தின கிரீடம் தலையில், அதிலே சந்திரனது பிறை, தூய வெண்ணிற படிகம் போன்ற திருமேனி. இவ்வழகிய இறைவி தனது பத்து திருக்கரங்களிலும் ஆயுதங்களை தரித்தவள். கழுத்திலே ஹாரம், மேல்புஜத்தில் தோள்வளை, கைகளில் வளையல்கள், கால்களில் காற்றதங்கை என்பன போன்ற ரத்தின திருவாபரணங்கள் அணிந்த அழகி. ஸ்ரீ விஷ்ணு பிரம்மா தேவர்கள் ரிஷிகள் கந்தர்வர்கள் மனிதர்கள் என அனைவரும் இவளை கொண்டாடுகிறார்கள். எங்கும் நீக்கமரந்த இம்மையே சிவபிரானது மனைவி, அகில உலகங்கட்கும் தாய், அனைத்தையும் இன்றவள், முக்குணங்களோடு காட்சி தரணும் நிர்குணமானவள். இவளுக்கு இவளுக்கும் பிறப்பு என்பதே இல்லை. அந்தனத்தன்மையை அளித்திடும் பிறப்பிலியான இவ்வம்மையை தியானித்து இவளது திருமந்திரமான காயத்ரியை மூன்று பாதமாக, ஒரு பாதம் என்பது மெய்யெழுத்துகள் கூடிய சுற்றுடர், பிரித்து ஜபிக்க வேண்டும். இந்த காயத்ரி மகாமந்திரம் பூஹு புவஹா சுவஹா என்கிற மூன்று வியாகிருதிகளின் என்றும் தோன்றி அதிலேயே லயமடைவது. வியாகிருதிகளோ பிரணவமான ஓங்காரத்திலிருந்தே தோன்றி பின் அதிலேயே ஒடுங்குவது. இந்த பிரணவ மந்திரமான ஓங்காரம் தான் வேதங்கட்கும் முந்தியது. இது சிவபரம்பரோடை குறிப்பது. மந்திரங்கட்கெல்லாம் தலையானது, பீஜ மந்திரமானது அதாவது மூல மந்திரமானது உயர்ந்ததும் கூட. சிவனே பிரணவம், பிரணவமே சிவபெருமான். சிவனே பிரணவம், பிரணவமே சிவபெருமான். ஏனெனில் வாசகமான சொல்லினும் வாச்சியமாக சொல்லப்படும் பொருளிலும் வேறுபாடில்லையே. சிவனே பிரணவம், பிரணவமே சிவபெருமான். ஏனெனில் வாசகமான சொல்லிலும் வாச்சியமான சொல்லப்படும் பொருளிலும் வேறுபாடில்லையே. காசி என்பதையில் இறப்பவர்க்கு சிவபெருமான் இம்மந்திரத்தைத்தான் அவர்களது மரணத் தருவாயில் அவர்கள் செவியில் ஓதி அவர்களை முக்திக்கு அழைத்துச் செல்கிறார். ஆகவேதான் துறவிகள் ஓரெழுத்தான ஓங்கார திருமேனியான சிவபரம்பொருளை தங்கள் இதய கமலத்தில் தியானிக்கிறார்கள். மேலும் முக்தி பெற விரும்பும் ஜீவர்களான மனிதர்கள் தைரியமாக உலகியலை வெறுத்து பிரணவரூபியான சிவனையே தியானிக்கிறார்கள். இவ்வாறு காயத்ரி மந்திரத்தை சிவனை குறிக்கும் பிரணவமான ஓங்காரத்தில் ஒடுக்கி அகம் விரட்சசேரேரிவா கீர்த்தி பிருஷ்டம் கிரேரிவ ஊர்த பவித்ரோ வாஜினீவ ஸ்வமிருதமஸ்மி திரவிணம் சுவர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதா இதி ஸ்ரீ சங்கோர் வேதானுவச்சனம் என்கிற அனுபாகத்தை ஜபிக்கவும். பொருள், நான் உலகியலான மரத்தை வெட்டுபவனாக உள்ளேன். அகம் விரக்ஷஸ்வரேரிவா, நான் உலகியலான மரத்தை வெட்டுபவனாக உள்ளேன். எனது புகழ் மலை முகடு மாதிரி உயர்ந்துள்ளது. அன்னமான ஆகாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் உள்ள சூரியனிடம் உள்ள அமுது போல நானும் பாவனமான தூய்மையான அமுதஸ்வரூபனாக உள்ளேன். ஒளிரும் செல்வக் குவியல்களுக்கு நானே இருப்பிடம். பரமானந்தமான அமுதத்தினால் நீராட்டப்பட்ட நான் உயர்ந்த மெய்யறிவு கொண்டவன். இது திருசங்கு என்கிற மகர்ஷியின் அனுபூதியான வேதவசனம். இவ்வாறு ஜபித்தவன் யந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபா சந்தோபிய வியமிருதாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்பிருணோது ஆமிருதஸ்ய தேவ தாரணோ பூயாசம் சரீரம் மே விசர்ச்ச விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோசோசி மேதையா பிஹிதா ஸ்ருதம் மே கோபாய. பொருள்: எவர் வேதங்களில் உயர்வாக கூறப்பட்டுள்ளாரோ, எவர் எங்கும் எதிலும் நிறைந்து அதுவாகவே விளங்குகிறாரோ, எவர் அமுதமயமான வேதங்களினின்றும் பிரதான ஸ்வரூபமாக தோன்றினவரோ, எவர் அனைத்திற்கும் ஒரே சுவாமியோ, அந்த பரமேஸ்வரன் என்னை நினைவாற்றல் கொண்டவனாக ஆக்கட்டும். இறைவனே, தங்களது திருவருளால் அமுத திருமேனியரான பரம்பொருளை எனது இதயத்தில் என்றும் நிலைத்து நிற்கும்படி செய்து கொள்பவனாக நான் ஆக வேண்டும். எனது உடல் வலிமை உள்ளதாக எவ்வகையிலும் நோயற்றதாக ஆகட்டும். எனது நாக்கு தேன் ஒழுகும் இன்சு சொற்களையே பேசட்டும். இரு காதுகளினாலும் நல்லதையே கேட்பவன் ஆகட்டும். பிரணவமே, பிரம்மமான பரம்பொருளையே நீர் உம்மிடத்தில் பெரும் செல்வமாக கொண்டிருக்கிறீர். நல் அறிவினால் மூடப்பட்டுள்ளீர். ஆகவே நான் கேட்டறிந்த நல்ல உபதேசங்களை நான் மறந்துவிடாமல் நன்கு காத்து அருள்வீராக என்கிற முழு வேத மந்திரங்களையும் சொல்லிவிட்டு, தாரேஷணாயாச்ச வித்தைஷணாயாச்ச லோகேஷணாயாச்ச வித்திதோகம், அதாவது நான் பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை மூன்றையும் விட்டு உலகியலின் விருப்பமான புகழாசையையும் விட்டுவிட்டு தொடர்ந்து மேலேறி வந்துள்ளேன் என்று அனைத்தையும் துறக்க வேண்டும். முனிவரே, இப்பொழுது மேலே கூறிய வாக்கியத்தை முதலில் மெதுவாக பின் சற்று உறக்க மூன்றாம் முறை வெகு உறக்க மூன்று முறை கூற வேண்டும். அதன்பின் சிருஷ்டி ஸ்திதி லயம், அதாவது ஆக்கல் காத்தல் அழித்தல் என்கிற வரிசையில் முதலில் பிரணவத்தை கூறி பின் இந்த வாக்கியங்களை கூற வேண்டும். ஓம் பூகு சந்நியஸ்தம்மையா, ஓம் பவகா சந்நியஸ்தம்மையா, ஓம் சுவகா சந்நியஸ்தம்மையா, ஓம் போர்பவஸ்வகா சந்நியஸ்தம்மையா என்று மெல்லிய குரலில் முதலிலும் பின் சற்று உரத்த குரலில் குரலிலும் முடிவில் பெருத்த குரலிலும் சிவபெருமானை தியானித்த வண்ணம் நிதானமாக கூறவும். நான் பூலோகத்தை முழுமையாக துறந்தேன், புவர்லோகத்தை விடுத்தேன், ஸ்வர்க்க உலகையும் முழுமையாக விடுத்தேன். நான் பூவுலகு புவர் உலகு ஸ்வர்க்க உலகு என்கிற மூவுலகங்களையும் முழுமையாக துறந்தேன். இதன்பின் அபயம் சர்வ பூதேவியோ மத்தஸ்வாக, அதன் பொருள் நான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அபயம் அதாவது பயமின்மையை தந்தேன் என்று கூறிய வண்ணம் கிழக்கு நோக்கி இரு கைகளினாலும் நீரை எடுத்து பூமியில் விடவும். அதன்பின் தலையில் உள்ள ஓரிரண்டு முடிகளை கையினால் பீத்து அதனுடன் தண்ணீரையும் கையிலேந்தி ஓம் போகு சமுத்திரம் கச்சஸ்வாகா என்று கூறி தான் நிற்கும் அந்த நீர்நிலையிலேயே விடவும். பின் ஓம் போகு சந்நியஸ்தமயா, ஓம் பவகா சந்நியஸ்தமயா, ஓகும் சுவகா சந்நியஸ்தமயா என்ற மும்முறை கூறி மும்முறை ஜலத்தை அபிமந்திரித்து அதை ஆச்சமனம் செய்யவும். அதன்பின் நீர்நிலையினின்றும் வெளியேறி கரைக்கு வந்து தான் உடுத்தியிருந்த துணியையும் அரங்கான் கயிற்றையும் தரையிலேயே போட்டுவிட்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி 7-8 அடிகள் நடந்து செல்லவும். சிறிது தூரம் சென்றபின் துறவரம் அளிக்கும் குரு அவனை நோக்கி, அப்பா பகவானே, உலக நடப்பிற்காக நீ கோவணத்தையும் தண்டத்தையும் ஏற்றுக்கொள் என்று கூறுவார். பின் அவரே தன் கைகளாலேயே துறவியற்கும் சீடனுக்கு அரங்கான் கயிறு கோவணம் துவராடை அதாவது காஷாய வஸ்திரம் ஆகியனவற்றை அளிப்பார். அதை ஏற்று உடுத்திக் கொண்ட துறவி இருமுறை ஆச்சமனம் செய்ததும் குரு தன் சீடனிடம் இந்திரசிய வஜ்ரோஷி என்று கூறி தண்டத்தை அளிப்பார். தண்டத்தை பெற்றுக் கொண்ட சீடனான துறவி, சகாமா கோபாயோஜா சகா யோசீந்திரச்ச வஜ்ரோஷி வார்த்ரக்னஹா சர்மமே பவத்யத் பாபம் தன்னிவாரய. அதன் பொருள், ஏ தண்டமே, நீ எனது நண்பன், என்னை காப்பாயாக, எனது பிராணசக்தியான ஓஜஸ்வி காத்தருள். இந்திரனது கையில் வஜ்ரப்படையாகும் விளங்கும் நீ என் நண்பன். நீ என்றோ பத்ராசுரனை விதைத்தது, நீ எனக்கு நலன்களை தருபவனாக ஆவாய், என்னிடம் உள்ள பாவத்தை நீக்கிவிடு என்கிற மந்திரத்தை கூறி தண்டத்தை நமஸ்கரித்து பின் கையில் ஏந்தவும். அதன் பின் ஓங்காரமான பிரணவ மந்திரத்தையோ அல்லது காயத்ரி மந்திரத்தையோ உச்சரித்துக் கொண்டு கமண்டலுமே எடுத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின் சிவனை தியானித்த வண்ணம் குருவிடம் சென்று மும்முறை சாட்டாங்கமாக தரையில் விழுந்து வணங்கி நிதானமாக எழுந்திருந்து இருகைகளையும் கொப்பிய வண்ணம் அவரது திருவடிகளின் பக்கம் நிற்கவும். சந்நியாச தீட்சைக்கான கர்மாக்களை தொடங்கும் முன்பே தூய்மையான பசுஞ்சாணத்தை நெல்லிக்காய் அளவில் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி அவற்றை சூரிய ஒளியில் அதாவது வெயிலில் காய வைக்கவும். அதன் பின் ஹோமம் தொடங்கியதும் அந்த சாண உருண்டைகளை விரஜாஹோம அக்னியில் போடவும். விரஜாஹோமம் முடிந்ததும் குரு அந்த சாம்பலை முழுமையாக எடுத்து அதை சீடனது உடலில் தடவுவார் அல்லது சீடனையே தடவிக்கொள்ளச் செல்வார். அப்பொழுது அவர் ஓம் அக்னிருதி பஸ்ம, வாயுருதி பஸ்ம, ஜலமிதி பஸ்ம, ஸ்தலமிதி பஸ்ம, வ்யோமேதி பஸ்ம, சர்வஹவா இதம் பஸ்ம, மன ஏதானி சக்ஷுதும்சி என்கிற மந்திரம் கூறி அந்த விபூதியை அபிமந்திரணம் அதாவது தொடுதல் செய்வார். அதன்பின் ஈசான சர்வ வித்யானா முதலிய 5 மந்திரங்களை கூறி அந்த ஹோம விபூதியால் சிதனது அங்கங்களை தொட்டுக்கொள்ளச் செய்து தலை முதல் பாதம் வரை அனைத்து அங்கங்களிலும் பூசிக்கொள்ளச் செல்வார். சீடனும் சத்தையோடு அந்த திருநீற்றை கையிலேந்தி த்ரியாயுஷம் ஜமதக்னே கஷ்யபஸ்ய த்ரியாயுஷம் யத் தேவேஷு த்ரியாயுஷம் தன்னோஸ்து த்ரியாயுஷம் என்கிற மந்திரத்தையும் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் முத்தியோர் முக்ஷியமாமிருதாத் என்கிற மந்திரத்தையும் மும்முறை தடவை மூன்று மூன்று தடவை கூறி நெற்றி முதலி இடங்களில் 3 பட்டைகளாக இட்டுக் கொள்ள வேண்டும். அதன்பின் புறவரம் ஏற்ற சீடன் தனது இதய கமலத்தில் விளங்கும் உமையொரு பாகனான சிவபெருமானை பக்தியோடு தியானிக்க வேண்டும். பின் குரு சீடனது வலது திருக்காத்தில் ரிஷி சந்தஸ் தேவதை மூன்றோடும் பிரணவ மந்திரத்தை உபதேசிப்பார். பின் பிரணவ மந்திரத்தின் கருப்பொருளையும் விளக்குவார். அதன்பின் கருணை உள்ளம் கொண்ட குரு பிரணவத்தின் 6 விதமான பொருளையும் சீடன் புரிந்து கொள்ளும்படி கூறி அதன் 12 பிரிவுகளையும் விளக்குவார். பின் சீடன் குருவின் திருவடிகளில் 12 முறை உடல் தரையில் தோயுமாறு வணங்குவார். பின் அவருக்கு கீழ்ப்படிந்து நிற்க வேண்டும். அவரது கட்டளையின்றி மற்ற எந்த ஒரு செயலையும் செய்தல் கூடாது. குருவின் கட்டளையை ஏற்றி வேதாந்தத்தின் உண்மை பொருளான சிவபிரானது சகுண நிர்குணமான இரு வேறுபாடுகளையும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதன்பின் ஸ்ரவணம் அதாவது கேட்டல், மனநம் அதாவது திரும்ப திரும்ப சிந்தித்தல், நிதித்தியாசனம் அதாவது அதன் அர்த்தத்தை நன்கு உணர்தல் முதலியவற்றுடன் ஜபத்தின் முடிவில் காலையில் செய்ய வேண்டிய கடமைகளை குரு சிடனை கொண்டு செய்விக்க வேண்டும். கைலாச பிரஸ்தாரம் என்கிற மண்டலத்தில் சிவபிரானால் வகுக்கப்பட்ட முறைப்படி சிஷ்யன் சிவபூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு தினமும் சிவபூஜை செய்ய முடியவில்லை எனில் சீடன் குருவிடமிருந்து படிக்கத்தாலான சிவலிங்கத்தை பெற்று தினமும் பூஜிக்கலாம். ஆனால் என் உயிரே போனாலும் தலையே வெடித்தாலும் சரி சிவபூஜை செய்யாது உணவு உட்கொள்ள மாட்டேன் என்கிற உறுதியை மும்முறை குருவின் சந்நிதியில் கூறி உறுதியேற்று மனதில் சிவசிந்தனையுடன் காதலாகி கசிந்த பக்தியுடன் 5 ஆவரணத்துடன் கூடிய பூஜை முறையை பின்பற்றி சிவ பரம்பொருளை பூஜிக்க வேண்டும்.